الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الدنيا حلوة خضرة، وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون، فاتقوا الدنيا واتقوا النساء، فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء، أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகுந்து வாழுமாறு தக்குவாவுக்கு அடியேனையும் உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஐசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு ரமலானை வழி அனுப்பி ஷவ்வால் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரமலானை பற்றி அதிகமாக பேசினோம், கேட்டோம், முடியுமான அளவு அமல்கள் செய்தோம். கண்ணியமானவர்களே, அடுத்த ரமலானுக்கு நம்மில் யார் உயிரோடு இருப்போம், யார் கபராளிகளாக இருப்போம், அல்லாஹ்வுக்கு தந்தறியும். எனவே யார் அந்த ரமலானை எப்படி அனுப்பி வைத்தோம் அதற்குரிய கூலியை நாம் அடைவோம். ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அருளையும் கிருபையும் பெறாதவர்கள் தூரமாகட்டும், நாசமாகட்டும் என்ற அந்த சாபத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் சொன்னார்கள் என்ற அந்த வரலாறையும் ஹதீஸையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த ரமலானை நாம் எந்த முறையில் அனுப்பி வைத்தோமோ அதை அல்லாஹ்விடம் நாம் சந்திப்போம். எனவே கண்ணியமானவர்களே, சில விடயங்களை செய்தோம், சில விடயங்களை விட்டோம், நல்லவைகளை செய்தோம், சிலர் எல்லாவற்றிலும் சிறப்பாக செயல்பட்டோம். தொழுகை வேண்டுமா, குர்ஆன் வேண்டுமா, தான தர்மங்கள் வேண்டுமா, யாத்திகா வேண்டுமா, பொறுமை, மற்றவர்களை மதிக்கின்ற பண்புகள், இபாதத் பண்பாடுகள், அஹ்லாக் அனைத்திலும் தூய்மையை கடைபிடித்தோம். ரமலானில் அது அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு ஏன்றளவு பொருத்தமாக நாம் செயல்படுத்த முனைந்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது அந்த நிலைமைகள் நமது மௌத்து வரைக்கும் தொடர வேண்டும். தொழுதவர் ரமலானில் மாத்திரம் அல்ல, ஏனைய காலங்களிலும் தொழுகை கடமைதான். அதே போன்று ஏனைய காலங்களில் சுன்னத்தான நோன்பு இருக்கின்றது. இன்றும் அதிகமானவர்கள் நோன்பாளிகளாக இருக்கலாம். ஆறு நோன்புகள், வாரத்துக்கு இரண்டு திங்கள் வியாழன் என்ற நோன்பு இருக்கிறது, மாதத்தில் பிறை 13, 14, 15 என்று வெண்மை நாட்கள் ஐயாமுல் பீத் என்ற நோன்பு இருக்கிறது, முஹர்ரத்திலே தாசுவா ஆஷூரா என்று ஒன்பதாவதும் பத்தாவதும் நோன்பு இருக்கிறது. இப்படி காலகாலம் சுண்ணத்தான நோன்புகளும் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கின்றன, கண்ணியமானவர்களே, நம்மை சுத்தப்படுத்துவதற்காக. எனவே அந்த நோன்புகளையும் நாம் வாழ்க்கை பூராக தொடர வேண்டும். அடுத்ததாக கலா நோன்பு இருக்கும், சிலருக்கு சில காரணங்களினால் நோன்பு விடுபட்டிருக்கும், அதையும் அடுத்த ரமலானுக்கு முன்னர் கடைபிடிக்க, அதை நோற்று முடிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, அதிகமாக குரானோடு தொடர்பாகினோம், அதிகமாக குரானோடு தொடர்பாகினோம். குரான் ஓதுவது என்பது ரமலானில் மாத்திரம் அல்ல, ஏனைய காலங்களிலும் மூமின்கள் முஸ்லிம்கள் குரானோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். எந்த உள்ளத்தில் குரானில் ஒரு பகுதி கூட இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்று சொன்ன ஹதீஸும் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. எனவே நமது உள்ளம் பாலடையாமல் இருப்பதற்காக வேண்டி குரானோடு தொடர்பாக வேண்டும். சதக்காக்கள் கொடுத்தோம், தான தர்மங்கள் கொடுத்தோம், கடமையான ஜக்காத்துக்களை கொடுத்தோம். கடமையான ஜக்காத்து வேறு, சதக்காக்கள் அது ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டியது. ஒவ்வொரு நாளும் கொடுப்பவருக்கு துவா இருக்கிறது, கொடுக்காதவருக்கு பத்துவா இருக்கிறது. ஆத்திமுன் பிகன் ஹலபா, ஆத்திமுன் சிக்கன் ஹலபா. கொடுப்பவருக்கு யா அல்லாஹ் நீ பிரதியாக கொடு, தாராளமாக கொடு, பிரதி கூலியை கொடு என்று ஒரு மலக்கு துவா செய்கிறார். கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டுபவருக்கு, இறுக்கி பிடிப்பவருக்கு, அடுக்கி அடுக்கி வைப்பவருக்கு, சேமித்து சேமித்து வைப்பவருக்கு சலபா. சலப் என்றால் ஒரு சொத்து அப்படி அழிந்து போவது. நமக்கு லொஸ் வருகிறதா? சதக்கா கொடுக்காததன் காரணமாக வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். வட்டி எடுப்பதனால் வருகிறது என்பதை உணர வேண்டும். ஏமாற்றுவதனால் வருகிறது என்பதை இந்த ரமதான் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த சதக்காக்களை கொடுக்கும் ஒரு பண்பை நாம் இந்த ரமதானின் ஊடாக நம்மகத்தை கொள்வது, நம்மை அதை அந்த பண்பின் மூலம் அலங்கரிப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சண்டைக்கு வருபவர்களை கூட பொறுமையோடு அணுகினோம், அடித்தவரை கூட மன்னித்தோம், ஏச வருபவரை கூட நாம் ஏசாமல் ஒதுங்கிச் சென்றோம். நபியவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள், சண்டைக்கு வருகிறாரா, விவாதிக்க வருகிறாரா, ஒருவர் உங்களோடு மோத வருகிறாரா, இன்னி சாயிம், நான் ஒரு நோன்பாளி, என்னோடு முட்டாமல் போய்விடு என்று ஒதுங்கினீர்கள். அந்த பயிற்சியையும் அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லையா, அதற்கு முன்னர் நமது மௌத்து வரைக்கும் தொடர வேண்டும். பொறுமையுடைய தன்மை, இப்படி ஏராளமான தன்மைகளை கண்ணியமானவர்களே இந்த ரமலானில் அடைந்தோம். அதை விரிவாக பேசுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் அல்ல இது. அதை பாதுகாப்பது மௌத்து வரைக்கும், அதற்குத்தான் இஸ்திகாமத் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்திகாமத் உள்ளவர்களுக்குத்தான் சக்கராத்துடைய நிலைமையில் மரணத் தருவாயில் மலக்குமார்களுடைய நன்மாராயம் கிடைக்கும் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. இஸ்திகாமத்துள்ளவர்கள் ஒரு அமலை கடைசி வரைக்கும் அதை பேணி பாதுகாப்பவர்கள். அதுக்கு ஒரு நிகழ்வை சொல்லி நான் என்னுடைய பிரதான தலைப்புக்கு திசை திரும்புகிறேன். இஸ்திகாமத் எதுவரை? சௌவால் பிறை காணும் வரைக்குமா, அல்லது 27ஆம் இரவு தௌபா சபையில் உட்காரும் வரைக்குமா? 27ஆம் இரவு தௌபா மஸ்ஜிதில், அந்த 27ஆம் நோன்பு ஃபஜ்ர் தொழுகையில் எத்தனை சஃபுகள்? இந்த மஸ்ஜிதை பற்றி எனக்கு தெரியாது. அநேகமாக 27ஆம் இரவு சஹர் சாப்பாடு ஏற்பாடு செய்வார்கள். மஸ்ஜிதில் 200 சஹன் சாப்பாடு, 6 பேர் வைத்து பார்த்தால் எத்தனை பேர்? 100 சகன் என்று வைத்தால் 600 பேர். 600 பேர் சாப்பிட்டார்கள் சஹர் சாப்பாட்டை 27ஆம் இரவு. அந்த 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 நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு 20-30 பேர் தான் பாக்கி என்றால், அன்றைய இரவே நாம் நமக்கு சீல் குத்தலாம், நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான அடையாளம். இதுவரைக்கும் அல்ல இஸ்திகாமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்திகாமத் சக்கராத் வரைக்கும். தெரிந்த நிகழ்வுதான், சக்கராத்தில் இருக்கிறார்கள், கடும் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மச்சானுடைய அந்த மைத்தனுடைய அந்த கையிலே மிஸ்வாக் இருக்கிறது. மிஸ்வாக் என்ற அந்த சுன்னத்தான அமல் இன்று விடுபட்ட ஒரு காலமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை கூட சக்கராத்திலே விடாமல் அந்த மிஸ்வாக்கை ஆசையோடு பார்க்கிறார்கள். அவர்களுடைய மிஸ்வாக்கை எடுத்து, தன்னுடைய மனைவி சகோதரனுடைய மிஸ்வாக்கை எடுத்து நனைத்து பல் துளைக்கி விட்டார்கள். நான் துளைக்கி விட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு என்றால், இந்த நிகழ்வு போதும் நம்முடைய அமல் மௌத்து வரைக்கும். மிஸ்வாக்கை கூட நபி அவர்கள் சக்கராத்துடைய நிலைமையிலும் விடவில்லை என்றால் வேறு அமல்களை விட்டிருப்பார்களா? சரி, சிலருக்கு ரமலான் சென்றதே தெரியவில்லை,
கயடும் இல்லை, பசியும் இல்லை, களைப்பும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய நோன்பின் பிரதானமான பெரும்பான்மையான பகுதி கட்டிலில் கழிந்திருக்கும், உறக்கத்தில். விழித்த நேரங்கள் தொழுகையிலும் குர்ஆன் திலாவத்திலும் என்று பார்த்தால் இல்லை, சோசியல் மீடியாக்களோடு கழிந்திருக்கும். சோசியல் மீடியாஸ், சமூக வலைத்தளங்கள், சோசியல் நெட்வொர்க், சமூக ஊடகங்கள், மீடியா, சமூக வலைத்தளங்கள். என்னுடைய இந்த இன்றைய பிரதான தலையங்கம் நமது ஈமானுக்கும் இபாதத்துக்கும், நமது கொடுக்கல் வாங்கலுக்கும், நமது பண்பாடுகளுக்கும், நமது குடும்ப வாழ்க்கைக்கும், நமது சமூக வாழ்க்கைக்கும் சீர்கேடை ஏற்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்கள் என்ற தலைப்பில் சில விடயங்களை நான் முன்வைப்பதற்கு இஸ்திஹாராவோடு வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அரசியலிலும் தான், நாட்டில், உள்நாட்டில், வெளிநாட்டில், பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், நமது கொடுக்கல் வாங்கலில், சமூக வாழ்க்கையில் இன்று சீர்கேடுகள் வெளியாகுவதற்கு, நடப்பதற்கு பிரதானமாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒன்று இருக்கும் என்றிருந்தால் நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது என்னுடைய மேலெண்ணம். அது இந்த சமூக வலைத்தளங்கள், சோசியல் நெட்வொர்க்ஸ். கண்ணியமான, இதை சம்பந்தமாக பலர் பலவிதமாக பேசியிருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாமல் நமது ஈமானுக்கும் அமலுக்கும் பண்பாடுகளுக்கும் இது நமது புலக்கப்பாசையில் சொல்வதாக இருந்தால் ஆப்பு வைக்கிறது என்று சொல்லலாம். விளங்குவதற்கு இது நமக்கு ஆப்பு வைக்கிறது, இதை நாம் உணர்வது கிடையாது. நான் சில விடயங்களை நேரத்துக்கு உட்பட்டவாறு முடியுமான முன்வைத்து முடிப்பேன். ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வயோதிபர்கள் நினைக்க கூடாது, இன்று வாலிபர்களுக்கு ஒரு பொருத்தமான தலையங்கம். ஏன், வயோதிபர்களும் இந்த சமூக வலைத்தளத்திலிருந்து விதிவிலக்கு அல்ல. சொந்த பெயரை எழுத தெரியாத ஆங்கிலத்தில் அவருக்கும் பேஸ்புக் இருக்கிறது, முதியோருக்கும் இருக்கிறது, அவரும் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுகிறார். கண்ணியமானவர்களே, இன்று மனிதனுடைய நிலைமை எப்படி என்றால், மனிதன் கண்டுபிடித்த, நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன், இந்த மீடியா, இந்த சமூக வலைத்தளங்களை நான் மட்டம் தட்டி பேசவில்லை. இதை விட நாம் ஒருபடி மேலே இருந்தால் இது பரவாயில்லை. இவற்றுக்கு நாம் அடிமையாகினால் அது ஆபத்து. இவை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் பரவாயில்லை, இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் போய்விட்டால் ஆபத்து. இதைத்தான் பேச வருகிறேன். நான் பிரதானமாக இஸ்லாத்துடைய அனைத்து கடமைகள் ஐந்து விடயங்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டது. இதை விளங்கினால் பின்னால் சொல்லப்படுகின்ற விடயங்கள் தெளிவாக விளங்கும். எனவே இது இலகுவாக நான் முன்வைக்கிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கடமையும், கட்டளைகளும், தடைகளும் ஐந்து விடயங்களை பாதுகாப்பதற்கு தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆறாவது ஒன்றையும் சேர்க்கலாம். இபாதத்துகள், கட்டளைகள் எல்லாம் ஹிஃபுலுத்தீன், தீனை பாதுகாப்பதற்கு, மார்க்கத்தை பாதுகாக்கும். முதலாம் நம்பர். இரண்டாவது ஹிஃபுலுன்னஸ், உயிரை பாதுகாக்க. பிறருடைய உயிர் நம்முடைய உயிர், அதனால்தான் தற்கொலை ஹராம், உங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும். பிறருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், கொலை ஹராம், ஆயுதம் நீட்டுவது ஹராம், அவர்களுக்கு எதிராக சண்டையிடுவது ஹராம், அவருக்கு எதிராக கைதூக்குவது ஹராம். பாரிய ஆபத்தான காரியங்களை பாதையில், நடைபாதையில் பொதுமக்கள் நடக்கின்ற பொழுது, மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் வேகமாக வாகனத்தை செலுத்தி யாராவது நமது வாகனத்தில் மோதி அவர்கள் இறப்பதற்கு மரணிப்பதற்கு சாதுவாக அமைவென்றால் வாகனத்தை ஸ்பீடாக ஓட்டுவது அந்த இடத்தில் ஹராமாக வரும். கண்ணியமானவர்கள், எனவே உயிரை பாதுகாப்பதற்கு கொலை, தற்கொலை போன்றவைகள், போதை வஸ்துக்கள், இவைகள் ஹராம். அடுத்ததாக ஒழுங்கு முறையில் வித்தியாசம் இருக்கலாம். ஐந்து விடயங்கள், முதலாவது, ஆறாவது சேர்த்தேன் தீன், உயிரை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக பிரதானமானது மானத்தை பாதுகாப்பதற்கு. மானத்தை பாதுகாப்பதற்கு தான் உங்களுடைய அவுரத், மறைவிடம், தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை திறக்க முடியாது. தனிமையில் கூட அத்தியாவசிய வைத்திய காரணங்களுக்காக அன்றி திறக்க முடியாது. அதே போன்று மானக்கேடான விடயங்களை பேசக்கூடாது, மற்றவர்களை அபாண்டம் சுமத்தி மானத்தை வாங்கக்கூடாது, மற்றவர்களை புறம் பேசக்கூடாது. இதுவெல்லாம் ஹிஃபுதுல் இரல், ஒருவருடைய மானத்தை பாதுகாப்பதற்காக தடுக்கப்பட்டவைகள். அடுத்ததாக ஹிஃபுதுல் மால், உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக. அதுக்குத்தான் களவு ஹராம், வட்டி ஹராம், ஏமாற்றம் ஹராம், சூது ஹராம், இதுவெல்லாம் ஹிஃபுதுல் மால், பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக தடை செய்யப்பட்டவைகள். அடுத்ததாக நான்காவது கன்னிமாரே, ஹிஃபுதுல் நஸல் என்பார்கள், வங்கிசத்தை பாதுகாப்பது. வங்கிசம் பொருளாதாரம் முடிந்துவிட்டது. வங்கிசம் என்றால் என்ன? ஒருவருக்கு, ஒரு பிள்ளைக்கு தந்தை ஒருவர் தான், இதற்குத்தான் விபச்சாரம் ஹராம். விபச்சாரம் ஹராம். ஏன்? விபச்சாரத்தின் மூலம் பிறக்கின்ற பிள்ளை யாருடைய பிள்ளை என்பது சந்தேகத்துக்கு இடமானது. எனவே இந்த வங்கிசத்தை பாதுகாப்பதற்கு தான் ஆண் பெண் சகாத உறவுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. பல அத்தரபு ஜினா, ஜினாவுக்கு அருகாமையிலும் செல்ல வேண்டாம். அந்த குறுபு ஜினாவில் ஒன்றுதான் நாம் செய்கின்ற இந்த அந்நிய பெண்களோடும் செய்கின்ற செட்டிங், குறுபு ஜினாவில் சேரும். ஜினாவுக்கு நாம் வழிவகுக்கிறோம். எனவே இந்த ஜினா ஆறாமாக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது அல்லது தீனையும் சேர்த்தால் ஆறாவது, ஹிஃபுதுல் அக்ல், புத்தியை பாதுகாப்பதற்கு. இதற்குத்தான் ஒருவர் போதை வஸ்துக்களை பாதிப்பது உயிரிலும் சேரும், தற்கொலையிலும் சேரும். ஹிஃபுதுல் அக்ல், அவர் சாராய மது அறிந்து விட்டால் அவருடைய புத்தி கோளாறு ஏற்படுகிறது, இது அவருக்கு தடுக்கப்படுகிறது. புத்தி பேதம் ஏற்படுகின்ற பானங்களை, உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பிரதானமான விடயங்கள். கண்ணியமானவர்களே, இந்த சமூக வலைத்தளங்களிலே மார்க்கத்துக்கு அப்பால் பாவிப்பவர்கள் இந்த ஐந்தையும் பாலாக்குகிறார்கள், இந்த ஐந்தையும் சிதைக்கிறார்கள் என்பதை பின்னால் நான் சொல்கின்ற சான்றுகளில் இருந்து விளங்கலாம். சரி, இப்பொழுது சாதனம் அல்லாவினால் எப்படி பார்க்கப்படுகிறது? அது யார் கண்டுபிடித்தது, யார் தந்தது என்றால் அல்லாஹ் தந்தது. இது ஒரு கத்தி போன்று மாம்சத்தை வெட்டினால் இறைச்சி கறி சமைக்கலாம், பழத்தை வெட்டினால் பழம் சாப்பிடலாம், மனிதனை குத்தினால் கொலைகாரன் என்ற பெயரை எடுக்கலாம். மாமிசத்தை வெட்டினால் சமையல்காரன் என்ற பெயர், மனிதனை குத்தினால் கொலைகாரன் என்ற பெயர். இரண்டும் கத்தி செய்த வேலைதான், கத்தி போன்றதுதான் இந்த சமூக வலைத்தளங்கள். பூமியில் உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். இது பொதுவான ஆய், உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு சாதுவாக நீங்கள் அதை என்ன பாசிட்டிவாக பாவிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னொரு ஆயத்திலே, இது சூரா பக்கராவுடைய ஆயத், இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ளி ஜமீஆன், அல்லது மா ஃபில் அர்ளி ஜமீஆன், பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் தான் தந்தான். சரி, இப்படி சொன்ன அல்லாஹ் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் தொழிலில் ஓதப்படுகின்ற ஒரு ஆயத்து தான், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா ஔலாதுகும் அன் திக்ரில்லா. உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை பராக்காக்க வேண்டாம். எனவே இந்த அம்வாலில், இந்த சமூக வலைத்தளங்களுக்கு பிரதானமாக இருக்கின்ற ஒரு கருவியை பற்றித்தான் நான் பேசப் போகிறேன். எல்லா சமூக வலைத்தளங்களையும் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் மலசல கூடமும் விதிவிலக்கில்லாமல் கொண்டு செல்லப்படுகின்ற கருவிதான் ஹேண்ட்போன், மொபைல் போன், அரபியில் ஜவ்வால் என்பார்கள், அல் ஹாத்திபுன் நக்கால் என்பார்கள், நகர்ந்து செல்லும் தொலைபேசி. நக்கால், நக்கால் என்றால் எங்கும் எங்கும் நடமாறும் தொலைபேசி. மொபைல் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தமிழில் கையடக்க தொலைபேசி என்போம். கண்ணிமணவிலே இந்த மொபைல் போன், இது நமது மால், ஒரு சொத்து, ஒரு பொருள். இது அல்லாஹ்வுடைய திக்ரை ஞாபகத்தை விட்டு நம்மை திசை திருப்பினால் நாம் நஷ்டவாளிகள், திசை திருப்பாவிட்டால் தான் ஜெயசீலர்கள் என்று அங்கே குர்ஆனில் அல்லாஹ் முடிக்கிறார். சரி, அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு ஞாபகம், சாதனங்கள் கட்டாயம் அல்லாஹ்வுக்கு தேவையா என்ற ஒரு வினாவை தொடுத்தால் தேவையில்லை. முன்னோர்கள் சிறந்தவர்களா, நாம் சிறந்தவர்களா என்று விவாதித்தால் பரிபூர்ணமான அறிவுள்ளவர்கள் சொல்வார்கள், முன்னோர்கள் சிறந்தவர்கள். ஏ நபியை விட பெரிய அறிவாளி வர முடியாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குருனி கர்னி சும்மல்லதீன எலுனகும் சும்மல்லதீன எலுனகும். என்னுடைய சமுதாயம், என்னுடைய காலம், என்னுடைய அந்த சிறந்ததாய் கடுத்ததாய் கடுத்தது நூற்றாண்டுகள் 300 வருடங்கள் என்று இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள். தாபியாங்கள் சபௌதாபியங்களுடைய 200 வருடம், நபியுடைய சஹாபாக்களுடைய 100 வருடம். இது சிறந்த காலம். எல்லாவற்றிலும் அறிவிலும் சிறந்ததுதான், பண்பாட்டிலும் சிறந்ததுதான். சரியாக நாம் புத்திசாலிகள் சிந்தித்தால் நாம் தான் பலவீனமானவர்கள். இன்று விஞ்ஞானிகள் கூடியிருக்கலாம், கருவிகள் கூடலாம், பெரிய கண்டுபிடிப்புகள் கூடலாம், ஆனால் கருவி இல்லாமல் ஒன்றையும் சாதிக்க முடியாது. கடல் போய்விட்டால் என்னால் எத்தனை பேருக்கு பேச முடியும்? மைக்ரோபோன் இல்லாம நம்முடைய பலகீனம். ஆனால் கண்ணியமானவர்களே, பேசினார்கள், தொலைத்தொடர்பு கொண்டார்கள். எத்தனை கிலோமீட்டர்களை கண்டால் நிகழ்வுகள் சான்றாக இருக்கின்றன. தொலைத்தொடர்புக்கு ஒரு நிகழ்வு போதும். இது 23rd நினைக்கிறேன், உமரனுடைய காலம். இதே போன்ற ஒரு மிம்பரில் இருந்து கொண்டு யசாரியால் ஜபல், யசாரியால் ஜபல் என்றார்கள். சாரியா என்பது ஒருவருடைய பெயர், சஃபையில் இல்லை. சாரியாவை கூப்பிட்டு சொன்னார்கள், மலைப்பக்கம் கவனம் செலுத்தும், மலைப்பக்கம் எட்டி பாரும். குத்துபா பிரசங்கம் முடிந்த பிறகு கேட்டார்கள், சாரியாவை கூப்பிட்டீர்கள், சாரியா சஃபையில் இல்லை, சாரியா இருக்கிறார் ஈரானிலே. நீங்கள் மதீனாவில் இருந்து கொண்டு ஈரானில் இருக்கின்ற நபருக்கு தொலைத்தொடர்பு கொள்கிறீர்களே? உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் பயான் பண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது, பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இதற்கு முன்னர் நான் ஒன்றை இடையில் விடை செருகலாக முன்வைக்கிறேன். முல்ஹம் ஹாதியில் உம்மா லிக்குல் உம்மத்தின் முஹத்தஸ முல்ஹம், ஒவ்வொரு உம்மத்துக்கும் நடக்க இருக்கின்ற சம்பவங்களை உள்ளத்தில் உதிப்பாக போடப்படுகின்ற சிலர் இருப்பார்கள். எனது சமூகத்திலே நடந்து கொண்டிருக்க நடக்க இருக்கின்ற விடயங்கள் உள்ளத்தில் உதிப்பாக போடப்படும் நபர் உமர் என்றார்கள். ஈரானில் நடக்க இருக்கின்ற விடயத்தை உதிப்பாக போடப்பட்டதற்கு நபியுடைய சான்று இருக்கிறது. சாரியா படைக்கு தளபதியா இருக்கிறார், யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், போர் செய்து கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு மலைக்கு பின்னால் இருந்து எதிரிகள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை இங்கிருந்து குரல் கொடுக்கிறேன், இங்கிருந்து கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு. அல்லாஹ் நாடினால் அவர் அந்த வார்த்தையுடைய பாணி அப்படித்தான், அல்லாஹ் நாடினால் சேர்த்து வைக்க போதுமானவன் என்ற பாணியில் சொன்னார்கள். நான் சாரியாவுக்கு தூது அனுப்பினேன், மெசேஜ் அனுப்பினேன். படையிலிருந்து ஜமாஅத்திலிருந்து ஒரு தூதுவர் வருகிறார், வந்து சொல்கிறார், அமீரு முஃமினீன் இந்த தினத்தில் இப்படியான நேரத்தில் நீங்கள் ஏதாவது பேசினீர்களா? ஆம் பேசினேன், உங்களுடைய படை தளபதியை கூப்பிட்டு மலைப்பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னேன். அமீரு முஃமினீன் அவர்களே, நீங்கள் எங்களுடைய படை தளபதிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவருடைய காதில் சொல்வது போன்று இருந்தது. நாங்கள் மலைப்பக்கம் கவனம் செலுத்தினோம், எதிரிகளை தாக்கினோம், வெற்றி கொண்டோம். சம்பவம் நோக்கம் அல்ல, எந்த மொபைலால் பேசினார்கள், எந்த டெலிபோனால் பேசினார்கள். ஹிஜ்ரி 23rd அல்லாஹ்வுக்கு சாதனம் தேவையில்லை. திறமையாளிகளுக்கு, ஈமான்தாரிகளுக்கு சாதனம் தேவையில்லை. சாதனத்தை கொச்சைப்படுத்தவில்லை, அளவோடு பாவித்தால் நல்ல. சரி, 3G என்கிறோம், 4G என்கிறோம், 5G, 4G, எத்தனை வகையானதெல்லாம் வந்துவிட்டது. அதை இங்கு நான் அறிமுகப்படுத்தி மார்க்கெட்டிங் செய்ய வரவில்லை. 3G ஸ்கிரீன் என்ன, எங்க உடைப்பதை இங்கு பார்க்கிறோம், கூகுள் என்கிறோம், என்ன தேடி பார்க்கிறோம். இப்பொழுது இங்கிருந்து கொண்டு இந்த நிமிடத்தில் ஜப்பானில் நடக்கின்ற விடயத்தை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நமது நாட்டு நேரப்படி ஹரத்தில் நடக்கின்ற ஹொத்துபா பிரசங்கத்தை லைவாக பார்க்கலாம். சரி, கருவினார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவிலே மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து புராக் என்ற வாகனத்திலே இங்கே அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நான் இங்கிருந்து பலஸ்தீன் அங்கிருக்கின்ற பைத்துல் மக்திசுக்கு சென்று, அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து அல்லாஹ்வோடு உரையாடி விட்டு சந்தித்து விட்டு ஒரே இரவில் வந்து விட்டேன். இரவு பயணம், அஸ்ரா இஸ்ரா இரவு பயணம். ஹிந்தடித்தார்கள், கேலி செய்தார்கள், எப்படி முடியும்? வரையிறவில் சுபசனிக் இருந்ததா, ஜெட் இருந்ததா, ராக்கெட் இருந்ததா? இல்லை. நாசா விஞ்ஞான அந்த ஆய்வு கூடம் இருந்ததா? இல்லை. முடியாதே. முடியும், அபுபக்கர் என்ன சொன்ன முடியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உண்மைதான் அது. சரி, இவரை பேட்டி காண வேண்டும். ஒரு ஊடகவியலாளரை அனுப்புகிறார்கள். அந்த காலத்தில் அந்த துறையில் ஈடுபட்டவர், வரலாறு படித்தவர், மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி தெரிந்தவர், பார்த்தவர், தெரிந்தவர், படித்தவர். என்ன கேள்வி? நீங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கண்டீர்களா? ஆம், கண்டேன், போனேன். அப்படி என்றால் சற்று வரணியுங்கள், அதை கொஞ்சம் வரணித்து காட்டுங்கள். எப்படி வரணிப்பது? நபியர்கள் போனார்கள், அங்கே பயணத்தை ஆரம்பித்தார்கள். மஸ்ஜித் அக்ஸா என்ன நிறம், அதுக்கு எத்தனை தூண்கள், அதுக்கு எத்தனை வாயில்கள், அதனுடைய நிறம் என்ன, அதை முற்றுவது எப்படிப்பட்டது, அதனுடைய மிம்பர் எப்படிப்பட்டது என்று எதையும் பார்க்க செல்லவில்லை. கண்ணியமானவர்களே, கேட்ட கேள்விக்கு உலக நடைமுறைப்படி நபி அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. மறுமை சம்பந்தப்பட்ட விடயம், உடனே அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவை நபியுடைய முன் காட்சி அளித்தார். எந்த 4G டெக்னாலஜியால் அல்லாஹ் காட்டினார்? 3G-யா இல்லை, 4G-யா இல்லை. மஸ்ஜித் அக்ஸாவை பார்த்துக்கொண்டு அது இப்படி இருக்கும், அவருடைய தோற்றம் இப்படி இருக்கும், அவருடைய முகப்பு இப்படி இருக்கும், அவருடைய முகடு இப்படி இருக்கும், அவருடைய நிறம் இப்படி இருக்கும், அவருடைய சுற்றுவட்டம் இப்படி இருக்கும், வர்ணித்தவுடன் நிச்சயமாக முஹம்மத் சென்று வந்திருக்கிறார். சாதனம் என்பது நமது பலவீனம். சாதனம் இல்லாமல் சாதிக்க முடியாது என்பவன் மடையன், அறிவாளி அல்ல. கண்ணியமானவர்கள், எனவே இந்த மொபைல் போன் சுருக்கமான முன்வைத்து விடுகிறது. இது பல மனுஷியாரங்கள் பேச வேண்டிய தலையங்கம். இது ஜும்மாவுடைய பிரசங்கம். நான் இரண்டு விடயங்களை சொன்னேன். நேரடியான தொலை தொடர்பு எந்த சாதனமும் இல்லை. நேரடியான 3G 4G செய்கின்ற வேலையை அல்லாஹ் செய்வித்தான். எந்த விதமான நெட்வொர்க்கும் இல்லாமல், டேட்டா இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல் முடியும் அல்லாவுக்கு. நமது ஈமான் உறுதியாக இருந்தால் நமக்கு நம்மை கொண்டும் அல்லாஹ் சாதிப்பான். உமர் அலி நபி அல்ல, சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்துப்படி 7 மைல்கள் குரல் கொடுப்பார்கள். 7 மைல் குரல், எந்த மைக்கால் ஸ்பீக்கர் கூட எத்தனை கிலோமீட்டர் கேட்கும்? ஒரு ஊருக்குள்ளே 10 மஸ்ஜித் என்ன, 10 மஸ்ஜிதிலும் ஸ்பீக்கர் அதான் சொல்லப்பட்டு மஸ்ஜிதுக்கு வராத கூட்டம் நாம். ஏன், அதான் கேட்கவில்லை, அதான் கேட்கவில்லை. 7 மைல்கள் குரல் கொடுப்பார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு நபியருடைய சிறிய தந்தை, மலக்கல்ல மனிதர். மொபைல் போன் முதலாவது நமது ஈமானுக்கு ஆபத்து. தலையங்கத்தை தொடர்கிறேன், ஈமானுக்கு ஆபத்து. அது எப்படி என்று சொல்ல தேவையில்லை. அதில் வருகின்ற காட்சிகள், அதில் வருகின்ற டாக்குமெண்ட்கள், அதில் வருகின்ற தகவல்கள், உதாரணத்தை சொல்கிறேன், விளங்குவதற்கு சிறிய உதாரணம், சிறு பிள்ளைக்கும் விளங்கும். ஒரு பயணம் சென்றோம், தெரியாத இடத்தில் பணம் இல்லை, வாகனமும் நின்று விட்டது, பெட்ரோல் முடிந்து விட்டது. இப்பொழுது ஒரு அவசரமான உதவி தேவைப்படும் பொழுது அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான், நபியவர்கள் என்ன செய்ய சொன்னார்கள், செருப்பின் வார் கிழிந்தாலும் உடைந்தாலும் செருப்பு தைப்பவனை தேட முன்னர் அல்லாவிடம் கேள். செருப்பின் வார் கிழிந்தாலும் உடைந்தாலும், பட்டி கிழிந்தாலும், ஷூடிய பெல்ட் கிழிந்தாலும் உடைந்தாலும் அந்த செருப்பு கடையை தேட முன்னர், பேசை கை கெடுக்க முன்னர் அல்லாவிடம் கேள். இது ஈமான்தாரியுடைய அடையாளம். மொபைல் போன் இருக்கிறது, பணம் முடிந்து விட்டது, அல்லது பேச முடிந்து விட்டது, பெட்ரோலும் நின்று விட்டது, வாகனத்தை செலுத்த முடியவில்லை. முதலாவது புது இல்லாவிட்டாலும் தொழுகையும் அவசியமில்லை. ஆத்திர அவசரத்துக்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், எனக்கு வழியை காட்டு என்று சொல்ல வேண்டிய நாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன விபத்து என்ன ஆபத்து நடந்தாலும் மொபைல் போனை தூக்குகிறோம் என்பதை கசப்பாக இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை மறக்கடிக்கின்றது. அம்பாலுக்கும் உங்களுடைய சொத்துக்கள், பொருட்கள், உங்களுடைய கருவிகள் அல்லாஹ்வை மறக்கடிக்க கூடாது. ஒரு சிறிய தேவை வரும் பொழுது கூட அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற கருவியாக இந்த மொபைல் போன் மாறினால் ஈமானுக்கு ஆப்பு. இது ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணம், சிறிய உதாரணம். பெரிய பெரிய உதாரணங்களை சிந்தித்து பாருங்கள். இபாதத்துக்கு ஆபத்து. இபாதத்துக்குரிய இடம் என்ன? மஸ்ஜித். இமாம் சொல்லி வைக்கிறார், சூரா ஃபாத்திஹாவை அழகான குரலில் ஓதுகிறார். இரண்டாவது சூரா ஓதுகின்ற பொழுது இமாமுக்கே திட்டுகிறது. நன்றாக பாடமான சூரா, உதாரணமாக வைத்துக் கொள்வோம், இதா ஜுல்ஜுலத்தில் ஜுல்ஜாலாக ஓதுகிறார். அந்த சூராவை உதாரணம் எடுத்ததும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பூமி அதிர்ச்சியை பற்றி சொல்லப்படுகின்ற சூரா. திடீரென்று இமாமுக்கு அதிர்ந்து இதா ஜுல்ஜிலாவிலே சுழற்சி ஏற்படுகிறது. பின்னால் இருந்த முக்கியஸ்தர்கள், நிர்வாகிகள் எல்லாம், இவர் இதா ஜுல்ஜிலாவிலே பிழை விடுகிறார், இவரை விளக்க வேண்டும், இவரை விலக்கி விட்டு வேறு இமாம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் மஷூராவும் செய்கிறார்கள். பத்தாம் சப்பில் இருந்தவர்கள் இமாம் சலாம் கொடுத்த பிறகு அதுல லேசான சூரா தானே, ஏன் பிழை வந்தது என்று கேட்டால், மோசினுக்கு பக்கத்தில் இருந்தவருக்கு கோல் வருகிறது, அந்த கோலிலே உள்ள ரிங் டோன் ஹாலிவுட் சாங், ஹாலிவுட் பாடல், ஆங்கில பாடல், முன்சா பின்பருக்கு அருகில் மேராபுக்கும் அருகில் மஸ்திதில் இபாதத்தை பாலாக்குகின்ற கருவி, மியூசிக் பாட்டு, ஹாலிவுட் பாலிவுட் மொழிவுட் எத்தனை வகை கண்ணியமானவர்களே, இது வைக்கப்பட்டிருக்கிறது. தானும் பாவம் செய்து மற்றவர்களையும் பாவியாக்குவதற்கு வெயிட்டிங் கோலுக்கு சிலர் பாட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். கோலை ஆன்சர் பண்ணும் வரைக்கும் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு நீங்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டிருங்கள், நான் வேலையை முடித்து விட்டு ஆன்சர் பண்ணுகிறேன். வாழ்க்கையிலே பாட்டு கேட்காதவர், மியூசிக் கேட்காதவர், பாட்டை வெறுப்பவர், சங்கீதத்தை வெறுப்பவர் கூட ஏதோ ஒரு தேவைக்கு இவருக்கு கோல் எடுத்து இவருடைய போனுடைய அந்த ரிங் வெயிட்டிங் கோலினால் மியூசிக் கேட்க வேண்டிய ஒரு நிலம் ஏற்படுகிறது. இது மஸ்ஜிதுக்குள் ஆரம்பித்து எல்லா இடத்திலும் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்குள் மியூசிக், மஸ்ஜிதுக்குள் சங்கீதம், இதற்கு நான் ஒப்பாக்குவதாக இருந்தால், இந்த மஸ்ஜிதுக்குள் இப்படியான மொபைல் போனில் ஏற்படுகின்ற ஓசைகள் ஒரு நபருக்கு ஒப்பாகின்றது. நீங்கள் கேட்கலாம், ஒரு போனை ஒரு நபருக்கு அகர்தினையை உயர்தினைக்கு ஒப்பாக்கலாமா, ஒரு போனை ஒரு மனிதருக்கு ஒப்பிடலாமா, அதை ஒப்பிடலாம் என்பதற்கும் என்னுடைய கருத்தை நான் முன்வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுதான் மஸ்ஜிதிலே தொழுகையாளிகளை தொந்தரவு செய்பவர் தான் அபூஜஹல். எனவே மஸ்ஜிதிலே மியூசிக் பாட்டு இப்படியான சத்தத்தை, அது மியூசிக் இல்லாவிட்டாலும் கசீதாவாக இருந்தாலும், தொழுகின்ற பொழுது சைலண்டிலே போடாமல் தொழுது தொழுகையாளிகளுக்கு டிஸ்டர்ப் வருகிறதா, அந்த போனின் மூலம் அந்த போனுடைய சொந்தக்காரர் அபூஜஹலாக செயல்படுகிறார். அடியான் சொல்லும் பொழுது தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, தொந்தரவு செய்யக்கூடிய, தடுக்கக்கூடிய, கும்மாளம் இடக்கூடிய, டான்ஸ் ஆடக்கூடிய, பாட்டு படிக்கக்கூடிய அந்த நபரை கண்டீர்களா என்று அல்லாஹ் யாரை பார்த்து கேட்கிறான் தெரியுமா, அபூஜஹலை காட்டி கேட்கிறான். எனவே மஸ்ஜிதுக்குள்ளே தொழுகையாளிகளுக்கு தொந்தரவு செய்வதற்கு இந்த போன் பயன்பட்டால் அந்த பாவனையாளர் மஸ்ஜிதுக்குள் அபூஜஹலுடைய வேலை செய்கிறார். அவரை நான் அபூஜஹல் என்று சொல்ல வரவில்லை, அவர் செய்த வேலை அபூஜஹலுடைய வேலை. எனவே இந்த போனால் நமக்கு அபூஜஹல் பட்டம் தேவையா, நமது பணத்தில் வாங்கி நாம் அபூஜஹல் சான்றிதழ் வாங்க வேண்டுமா? சில வேலை இந்த போன் இபாதத்தை நான் இத்தோடு முடிக்கவில்லை, ஹரம் ஷரீஃபிலே காபத்துல்லாவிலே தவாப் நடக்கிறது, சாதில் போன் அங்கிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் லைவா காட்டிக்கொண்டு 3G போஜியிலே காட்டிக்கொண்டு தவாஃப் செய்கிறார். அவருடைய தவாஃபை கூட உலகத்துக்கு காட்டிக்கொண்டு தான் செய்த தவாஃபையும் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் டெங்கோவிலும் வைபரிலும் ஷேர் பண்ணுகின்ற காலம். ஹரம் ஷரீஃபை கூட காமத்துல்லாவை கூட விட்டு வைக்காத ஒரு முசீபத் பிடித்த கருவி என்றால் இந்த மொபைல் போன். சரி, இது இபாதத், இதை இத்தோடு முடித்துக்கொள்ளும், நேரமிடம் கொடுக்கவில்லை, சுருக்கமாக முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, நம்முடைய பண்பாடுகளுக்காக முனாஃபிக்குடைய அடையாளங்கள் நான்கு, முனாஃபிக்குடைய நான்கு அடையாளங்களும் இந்த போனால் நடக்கிறது. பொய் சொல்வதற்கு உதவியாக இருக்கிறது. உதாரணமாக நடைமுறை என்பதனால் நவியருடைய சம்பவத்தை சொன்னால் பொருத்தமில்லை, நமது நடைமுறை சம்பவம் என் மொபைல் போன் இல்லாத காலம், பரிசுத்தமான காலம். ஒருவருக்கு இன்று மாலை 3 மணிக்கு 10,000 ரூபாய், உதாரணத்தை சொல்கிறேன், 10,00,000 10 கோடி விளையாடுகின்ற காலம் இது, 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். சரியாக சந்திக்கு வாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு வாருங்கள், கடைக்கு வாருங்கள், அல்லது அந்த இடத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன நபர் வீட்டில் இருந்து கொண்டு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு வீட்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய கோல் வருகிறது, ஹாஜியார் நான் நீங்கள் சொன்ன இடத்தில் வந்துவிட்டேன், 10 நிமிடம் ஆகிவிட்டது, நீங்கள் இன்னும் வரவில்லையே, நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீர்கள், எத்தனை மணிக்கு பணத்தை தருவீர்கள் என்று 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கங்கால் இருந்து கொண்டு அவர் கேட்கும் பொழுது வீட்டில் இருந்து கொண்டு அந்த பணம் கொடுக்க வேண்டியவருக்கு சொல்லலாம், அவசரமாக ஒரு மையத்துக்காக நான் கண்டிக்கு போயிருக்கிறேன், இத்தனைக்கும் மாவனையில் தான் இருக்கிறார். பொய் சொல்வதற்கு இந்த மொபைல் போன் உதவியாக இருக்கிறது. ஏன், லேண்ட் போனில் எடுத்தால் கோட் காட்டி கொடுக்கும், மொபைல் போனில் எடுத்தால் எல்லா நெட்வொர்க்குக்கும் அந்தந்த நெட்வொர்க் அதே கோட் தான், 77 என்றால் 77 தான். அது ஜெப்னாவுக்கு போனாலும் அது ரோமிங் பண்ணி சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அதே போ. நான் இப்பொழுதுதான் அவசரமாக கொழும்புக்கு போய்கொண்டிருக்கிறேன், கொழும்புக்கு போய்கொண்டிருக்கிறேன், பொய்க்குதவி. இதே சம்பவத்தில் வாக்குறுதி மீறப்படுகிறது, வாக்களித்தால் 3 மணிக்கு 2 மணிக்கு பணத்தை தருவேன், வாக்குறுதி மீறப்படுகிறது. முனாஃபிக்குடைய 2வது அடையாளம். 3வது அடையாளம், நம்பினால் மோசடி, அதே சம்பவத்தில் நம்பப்பட்டு நம்பி வந்திருக்கிறார், கொடுக்கவில்லை. 4வது, இதுதான் மிக முக்கியமான தலையங்கம், வைதஹாசம பஜர, வாக்குவாதம் சண்டை விவாதம் ஆகியவன் புரிந்தால் தூசணம் பேசுவார். தூசண வார்த்தைகள் செட்டிங், வாட்ஸ்அப்பில் என்ன தூசணம், பேஸ்புக்கில் எப்படி தூசணம், எப்படி அசிங்கமான காட்சிகள், அசிங்கமான வீடியோக்கள். சொல்ல போனால் கவலைக்குரிய விடயம், பழசை திண்டுகின்ற நோக்கம் அல்ல, நடக்கிறது, எத்தனை பேர் நடந்திருக்கிறது, வெளியாகவில்லை. ஒரு சிலருடைய வெளியாகியது, வீட்டுக்குள் தனது மனைவியுடன் இருந்த தனிமை கூட வெளியாகிவிட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் முஆஃபாக்கள், எல்லோரும் பாதுகாப்புக்குரியவர்கள், எப்படியோ தப்பி விடுவார்கள். முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிதீன் அல்ல முஜாஹிரீன், தன்னுடைய பாவத்தை அசிங்கமான செயலை இப்படி ஷயா பண்ணி பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர. எனவே முஜாஹரா என்ற அந்த ஹதீஸ் இன்று நடக்கிறது. பேஸ்புக்கின் மூலமாக ஜஹரியத், வாட்ஸ்அப் மூலமாக முஜாஹரா, பகிரங்கப்படுத்துவது, சந்தியில் நடந்தது சந்தியோடு முடிந்துவிடும், அதை ஷேர் பண்ணி உலகத்திற்கு தெரியவது. ஏன் 2-3 தினங்களுக்கு முன்னர் நடைமுறை விடயங்களை இணைக்க வேண்டும், அது ஹொத்துபாவுடைய ஒரு கருப்பொருள் அமைய வேண்டும். எங்க ஒரு இயக்கத்தோடு எவனோ சேர்ந்து மரணித்தான் இலங்கையன், வீட்டுக்கு தகவல் வந்தது, வீட்டோடு துவாவை ஏதாவது மகசூருக்குரிய துவாக்களை சதக்கா ஜாரியாக்களை செய்து முடித்திருந்தால் அப்படியே அது மூடப்பட்டிருக்கும். அதை பக்கத்தில் சொல்லி, நண்பருக்கு சொல்லி, நண்பர் நண்பருக்கு ஷேர் பண்ணி, வாட்ஸ்அப்புக்கு போய், பேஸ்புக்கு போய், அது யூடியூப், எல்லாவற்றுக்கும் போய், இன்று இலங்கையிலும் அந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கின்றது என்று கொக்கரிக்கின்ற நாளில் நாம் இருக்கிறோம். இதற்கும் நமது சமூகத்தை சீர்கிடைப்பதற்கும் இந்த சோசியல் நெட்வொர்க் ஒரு காரணம். சொல்லிக்கொண்டே போகலாம், இது பெரிய தலையங்கம். எனவே நேரம் இடம் கொடுக்கவில்லை, இன்னும் சொல்லலாம் கண்ணியமானவர்களே, கேவலம் பண்பாட்டை, நயவஞ்சகத்தனம் இருந்தாலே பண்பாடு மோசமாகிவிடும். எனவே இதை கட்டுப்படுத்துவோம். ஃபேஸ்புக் உருவாகிய வரலாறை ஒரு கிதாபில் பார்த்து நீங்களும் தேடி பாருங்கள், அதை சொல்லி பிரசங்கத்தை முடிக்கணும். ஃபேஸ்புக் என்று அதிகமாக பாவிக்கணும், நல்லதுக்கு பாவித்தால் பரவாயில்லை, கெட்டதுக்கு பாவித்தால் ஹராமான தொடர்புகள், ஹராமான உறவுகள், அதே போன்று மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது, மற்றவர்களை பற்றி குறையை வெளிப்படுத்துவது. கண்ணியமானவர்களே, வாட்ஸ்அப்பிலோ வைபரிலோ தெங்கோவிலோ எதுவாக இருந்தாலும், அது இமோவாக ஈமோவாக இருக்கலாம், விகோவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் யாருடைய குறையை நாம் வெளிப்படுத்தினாலும், நமது முகவரி அங்கு இலக்கம் காட்டப்படாவிட்டாலும், ஃபேஸ்புக்கிலே நமக்கு 10 அக்கவுண்ட் இருந்தாலும், 100 அக்கவுண்ட் இருந்தாலும், 1000 அக்கவுண்ட் இருந்தாலும், 1,00,000 அக்கவுண்ட் திறந்தாலும், அந்த 1,00,000 அக்கவுண்டிலே நாம் டைப் பண்ணுகின்ற, நாம் ரைட் பண்ணுகின்ற ஒரு டொட் கூட அல்லாவுக்கு தெரியாமல் இல்லை. அல்லாவுக்கு தெரியும், 100 அக்கவுண்ட் இருந்தாலும் 100 ஒருவருடைய அல்லாவுக்கு தெரியும். நமது குறை நடு வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் விட மாட்டான். எனவே ஃபேஸ்புக் உருவாகிய வரலாறு, காதலன் காதலி, கொஞ்ச காலத்துக்கு முன்னர் காதலி மிஸ்ஸிங், காதலி தவறி விடுகிறார், தொடர்பு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, சந்திப்பதற்கு இடம் தெரியாது, முகவரி தெரியாது. இப்பொழுது தன்னுடைய காதலியை வலை போட்டு தேடி பார்த்தும் அகப்படவில்லை, காதலியை கண்டுபிடிப்பதற்கு திறந்ததுதான் ஃபேஸ்புக் என்று ஒரு நம்பத்தகுந்த ஒரு அரபு நூலிலே நான் பார்த்தேன். ஃபேஸ்புக்குடைய அடிப்படையே கேவலமான காதல், அதை வைத்துவிட்டு எப்படி நாம் நம்மை புகழ்ந்து கொண்டிருக்கலாம். எஸ்பியில் அக்கவுண்ட் இல்லாவிட்டால் சமூகத்தில் இடமில்லாதது போன்ற ஒரு நிலைமை இங்கு வந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, கட்டுப்பாடோடு பாவிப்போம். இன்னும் மேலாளமாக இருக்கிறது உயிருக்கு ஆபத்து என்று சொல்லலாம். வாகனங்கள் போகும் பொழுது ஹெட்செட்டோடு, வாகனத்தில் போகின்ற பொழுது மியூசிக்கோடு, அந்த காட்சிகளை டிரைவ் பண்ணிக்கொண்டு முன்னாள் பிளேயர்களை பார்த்து கொண்டு போய் முட்டுகிறோம். நமக்கும் ஆபத்து, மற்றவர்களுக்கும் ஆபத்து, தற்கொலைக்கு கொண்டு போய் செல்கிறது, எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். எனவே கண்ணியமான இந்த சமூக ஊடகங்களை, நமது நேரத்தை வீணாக்குகின்ற இந்த கருவிகளை, நமது பொருளாதாரத்தை அளிக்கின்ற, மாத சம்பளத்திலே 25% குறைந்தது ஆய்வு கருத்து, ஆய்வு கருத்து, நீங்கள் பாருங்கள், 15,000 சம்பளம் எடுத்தால், 10,000 எடுத்தால் உங்களுக்கு தெரியாமல் 2,500-3,000 ரூபாய் ரீசார்ஜ் ரீலோடுக்கு போகிறது, ரீலோடுக்கு போகிறது. நீங்கள் கணக்கு பாருங்கள், நீங்கள் வாலிபர்கள் குறிப்பாக, மற்றவர்களும் விதிவிலக்கல்ல. எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான சாதகங்களை, சாதனங்களை நமது கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பாவித்து நமது இறுதி முடிவை ஒரு ஈமானுடைய முடிவாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாரு உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான இஸ்லாத்தை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. யாரு உலக வஸ்துக்களை உனக்கு பொருத்தமாக பாவிக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, எமது கட்டுப்பாட்டில் பாவிக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, அதற்கு நாம் கட்டுப்பட்ட அடிமையாக நம்மை பாதுகாப்பாயாக. எந்த அநாகரிகங்களுக்கும் எந்த நாசகார செயல்களுக்கும் கருவிகளையோ சாதனங்களையோ மீடியாக்களையோ பாவிக்காமல் நம்மை நீ பாதுகாப்பாயாக. பூரா முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கடிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.